இலங்கை என்ற சொர்க்கபூமி ஒரு கொண்டாட்ட மனோநிலையில் இருக்கின்றது. அடுத்த வாரம் நடக்கவிருக்கும் காமன்வெல்த் மாநாட்டுக்காக அங்கு எல்லா ஏற்பாடுகளும் நடக்கின்றன. இதனை பயன்படுத்தி வணிக தொடர்புகளை பல நாடுகளுடன் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இலங்கை அரசாங்கம் முயல்கின்றது. அது மனித உரிமைகளை பற்றி பேச தயாராக இல்லை. ஆனால் இலங்கையில் இறுதிப்போரில் நடந்த விடயங்களில் சர்ச்சையில் இருந்து அதனால் வெளியே வருவது சிரமமாகத்தான் இருக்கப் போகின்றது. போரின் இறுதி மாதங்களில் இலங்கை அரசாங்கமும் விடுதலை புலிகளும் போர்க்குற்றங்களையும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களையும் செய்ததாக ஐக்கிய நாடுகள் சபை குற்றம் சாட்டியிருந்தது. ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்களை இலங்கை அரசாங்கம் மறுத்து வருகின்றது. இலங்கை போரில் வளமைக்கு மாறான விடயம் என்னவென்றால், அந்த போரில் ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்களும் ஆண்களுடன் சேர்ந்து போரிட்டார்கள் என்பதாகும். இலங்கை போரின் பொழுது இலங்கை இராணுவத்தினரால் தமிழ் பெண்கள் பாலியல் வன்செயல்களுக்கு உள்ளாக்கப்பட்டதாக அந்த போர் நடந்த காலம் முழுவதும் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருந்தன. ஆனால் அத்தகைய பாலியல் வன்செயல்கள் குறித்த குற்றச்சாட்டுகள் போருடன் முடிந்துவிடவில்லை. இந்த வருடத்தில் கூட பாதுகாப்பு படையினரால் தாம் தடுப்பு காவலில் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டதாக ஆண்களும் பெண்களுமாக 12 பேர் என்னிடம் கூறியிருக்கின்றார்கள்.
பொம்பளை போன இவர் இந்த ஒரு ஆம்பளை அவர் நின்று கதவு பூட்டைக்குல எனக்கு விளங்கிட்டு 3 நாளைக்கு ஒருக்கா எனக்காண்டி இதை செய்யலை. எனக்கு இதை இப்படி ஒரு நடக்கக்கூடாது, இதுக்காண்டி தான் இதை வந்து செய்ய.
இவர்களில் பலரது குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்கனவே நடுநிலை மருத்துவர்களின் அறிக்கையும் கிடைத்திருக்கின்றது. இவர்களில் ஒருவரான நந்தினி நேரடியாக தொலைக்காட்சியிலேயே தோன்றி தான் அனுபவித்த கொடுமைகளை விளக்குகின்றார்.
5 பேர் 6 பேர் வந்தவங்க மேல என்னோட கதைக்க போறேன்னு சொல்லி அம்மாவை விட இல்லைன்னு கதைக்கிறதுக்கு என்னோட அம்மாவை இழுத்து தள்ளி இழுத்தி போட்டு என்னை இழுத்து வேனுக்குள்ள போட்டவங்க, கண் கை எல்லாத்தையும் கட்டி போட்டு தூக்கி போட்டவங்க போட்டு 5 மணித்தேழம் கிட்டத்தட்ட 5 மணித்தேழம் இருக்கும் வேனில் கண்ணை கட்டிட்டு எனக்கு எந்த பாதுங்க கொண்டு போகிறாங்கன்னு ஒன்று தெரியாது. கொண்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே போட்டாங்க. போட்ட உடனே மாறி மாறி இந்த அந்த காவலுக்கு நிற்கிறவங்களே என்னை நான் நித்திர கொள்ள விடாமலே முதல் நாளே என்னை ரேப் பண்ண தொடங்கிட்டாங்க. பின் அடுத்த நாளும் பிடிக்கவும் வந்து அதே வீட்டில் தான் ரேப் பண்ணி கொண்டே இருப்பாங்க. வந்து என்னால் தாங்கவே இல்லை. சரியான கஷ்டம் சொல்லவே இல்லாமல் இருக்குது. ஆமியோட படம் வருவாங்க.
நந்தினியை பரிசோதித்த பிரிட்டிஷ் அரசாங்க மருத்துவர் கடந்த 5 வருடங்களில் இலங்கை இராணுவத்தால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டதாக குற்றஞ்சாட்டுகின்ற 200 பேரை ஏற்கனவே பரிசோதித்திருக்கின்றார். நந்தினியின் பிறப்பு உறுப்பு உட்பட உடலில் 20 இடங்களில் சிகரெட் சூடுகளை தான் கண்டதாக அவர் கூறுகின்றார்.
My fear is that this is an organized activity and I find it hard to believe, if that is true, that this could be done without connivance of state authority.
பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டமை குறித்து பகிரங்கமாக முறையிடுவது பற்றி தமிழ் சமூகத்தின் மத்தியில் ஒரு பெரிய மனத்தடை இருக்கின்றது. இதனால் பலரும் முறைப்பாடு செய்ய முன்வருவதில்லை. போரின் முடிவில் சுமார் 12,000 முன்னாள் போராளிகள் அரசாங்கத்தின் மறுவாழ்வு திட்டத்துக்காக தடுத்து வைக்கப்பட்டார்கள். தமது வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக அவர்களுக்கு புதிய பயிற்சிகளை வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். ஆனால் ரவியின் அனுபவம் அப்படியானதாக இருக்கவில்லை.
எல்லா இடமும் நான் இருந்த இடம் எல்லா இடமும் என்ன துன்புறுத்திருக்காங்க. அதாவது என்ன செய்வானுங்க, விசாரணையாண்ட கூட்டி போனாங்கன்னா கூட்டி போனா ஓகே விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு அப்படி அப்படின்னு சொன்னேன். என்ன செய்வாங்க, விதையெல்லாம் எடுத்து ஒரு லாச்சி மாதிரி ஒரு பொக்ஸுன்றது வந்து லாச்சி தான் அது லாச்சி உள்ள போட்டு அடிப்பான். அடிச்சு விடுவாங்க. அந்த எனக்கு வந்து சில நேரத்தில் மயங்கியெல்லாம் போயிடுவோம். அப்புறம் என்ன செய்வாங்க, ஒரு இப்போ வேறு ஒரு ஆளை கூட்டி வந்து அவன் ஆணுறுப்பங்கட வாய்க்குள்ளே வைக்கிறது அப்படியானது. சில நேரத்தில் அடிச்சுக்கிட்டு மயங்கிட்டமெண்டா சில நேரம் மூத்திரமெல்லாம் பெய்வானு.
இப்படியான முகாம்களில் இப்படியான சித்திரவதைகள் நடப்பதற்கான முக்கியமான ஒரு ஆதாரம் இதுவாகும். இந்த புனர்வாழ்வு திட்டத்தின் பொழுது சித்திரவதைக்கு உள்ளான மேலும் 6 தமிழர்களையும் நான் இங்கு சந்தித்திருக்கின்றேன். அந்த முகாமில் தாம் இருந்தோம் என்பதற்கான இலங்கை அரசாங்கத்தின் ஆவணங்களை அவர்களின் 4 பேர் வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதை உறுதி செய்யும் சுயாதீனமான மருத்துவ அறிக்கைகளையும் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். 4 வருடங்கள் கடந்துவிட்ட போதிலும் முன்னாள் போராளியான சிவா தான் அனுபவித்த சித்திரவதைகளின் பக்க விளைவுகளை இன்னமும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். காமன்வெல்த் தலைவர்கள் சந்திக்க இருக்கின்ற இலங்கையின் தலைநகரின் மையப்பகுதியிலேயே இவர் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்.
அப்போ நான் இல்லைன்னு சொல்ல டென் மீசையில் பூட்டி இந்த கையை டெண்டு கையை முழுது மீசையில் கட்டிட்டாங்க. உடுப்பெல்லாம் கலட்டியாச்சு. உடுப்பெல்லாம் தாங்களே கலட்டிட்டாங்க. சரத்தனங்கிறவங்க உடுப்பெல்லாம் கலட்டி போட்டு பிக்கெட் புள்ளாலும் ஒரு அடித்தவங்க நாங்கள் இடுப்பில் நேரில் அடித்தவங்க. அப்போ கட்டி போட்டு நேரில் அடித்த கையோடைய நான் கத்து கத்துன்னு அஜய் சூர் எனக்கு அடிக்காங்க ஏழாம் கிடக்கு விழாலும் அடி வாங்கிட்டேன்னு கத்துனான். அடித்த கையோடைய என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் பின்னுக்கு அவன் இந்த ஒப்போசிட்டில் எஸ்ட்ரோன் பைப்பு முள்ளு கம்பி வந்து நான் கண்ணால் காணவே இல்லை. அந்த நேரத்தில் மேசையை மேசைக்குள்ளே தலையை ஓட்டிடாச்சு.
இப்படித்தான் மேசைக்குள்ள தலை கை இப்படி மேயல,
மேசைக்குள்ளே தான் ஓட்டியிருந்தது. அதே நேரத்தில் ஒரு செகண்டில் எஸ்ட்லோம் பைப் உள்ளே போயிட்டு, டாய்லெட் வாசலுக்கு எஸ்ட்லோம் பைப் போயிட்டுது. அதே நேரத்தில் விட்டாவது ஏழாம் முறையில் கத்துனான், ஏழாம கத்துனாங்க கையோட எஸ்ட்லோம் பைப் பலியில் எடுத்துட்டாங்க. முள்ளு கம்பி தான் இருந்தது. அதே நேரத்தில் முள்ளு கம்பிகளுக்கு எனக்கு பொய் சொல்ல சொல்லி தான் போயிருது, என்னென்னா உள்ளே சொல்ல நம்புகிறான் இல்லை, பொய் தான் சொன்னான், எனக்கு ஏழாம போச்சு, பொய் தான் எவ்வளோ சொன்னான்.
சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களை பிரிட்டனின் முன்னணி சட்டத்திறனியான கிறிஸ்டி பிரிம்லோ அவர்கள் ஆராய்ந்தார்.
The cases that you've gathered are striking in that they have common features in relation to how the
நீங்கள் சேகரித்த இந்த விடயங்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவையாக இருக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி கொண்டு செல்லப்பட்டார்கள், எப்படி சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்பது தொடர்பில் எல்லாம் ஒரே மாதிரியான அம்சங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சிகரெட்டுகளால் சுடப்படுவதை குறிப்பிடலாம். நீண்ட காலமாக இது நடந்து வருகின்றது. இது திட்டமிட்டதாக பரவலாக நடப்பதாக இருக்கின்றன. இவை இரண்டுக்கும் நிறைய ஆதாரங்களும் இருக்கின்றன. இவை எதனை காட்டுகின்றன என்றால், அங்கு மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கின்றன என்பதையே இவை காட்டுகின்றன என்றார் அந்த சட்டத்தரணி. இந்த குற்றச்சாட்டுக்களை நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் முன்வைத்தோம். அனாமதியமாக புறப்பட்ட சாட்சிகளின் அடிப்படையிலான குற்றச்சாட்டுகளுக்கு தாங்கள் முழுமையாக பதில் கூற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமற்றது என்று லண்டனில் இருக்கின்ற இலங்கை தூதரகம் கூறுகின்றது. இலங்கைக்கு அபகீர்த்தி ஏற்படுத்துவதற்காக நாம் சோபி கண்டவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று அவர்கள் தமது எழுத்து மூலமான ஒரு அறிக்கையில் கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் விடுதலை புலிகளால் முன்பு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். திட்டமிட்ட வகையில் துஷ்பிரயோகம் நடத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு ஒரு உண்மையை களங்கப்படுத்தும் விஷயம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதுதான் இலங்கை அரசாங்கத்தின் கொள்கை போலும், ஆனால் அது அப்படி அல்ல. இலங்கை இந்த தடவை வெறுமனே காமன்வெல்த் மாநாட்டை மாத்திரம் நடத்துவதுடன் நின்றுவிடப் போவதில்லை. அடுத்த 2 வருடங்களுக்கு 2 கோடி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற காமன்வெல்த் அமைப்பின் ஜனநாயக பெருமானங்களை உறுதிப்படுத்துவதற்காக இலங்கையே அதற்கு தலைமையையும் தாங்கும். இலங்கையில் பிறப்பதற்கு தவம் செய்திருக்க வேண்டும் என்று காமன்வெல்த் பாடல் கூறுகின்றது. ஆனால் சித்திரவதையாலும் பாலியல் வல்லுறவாலும் இலங்கையை விட்டு வெளியே தப்பியோடுகின்ற மக்களை பொறுத்தவரை இலங்கையில் பிறந்தது அவர்களுக்கு ஒரு சாபக்கேடு.